இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். தலைவாவும்மில் மகிழ்ந்திடவே, தலைவாவும்மில் மகிழ்ந்திடவே, திருப்பலி அருள் பெற விரைகின்றோம். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே பல்வேறு விதமான பிரச்சனைகளை நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக உண்மையோடு நேர்மையோடு நீதியோடு மன்னிப்போடு இரக்க குணத்தோடு வாழுகின்ற பொழுது நாம் பல்வேறு விதமான அவமானங்களையும் நெருக்கடிகளையும் இகழ்ச்சிகளையும் சந்தித்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே கூறுகின்றார், என் பொருட்டும் என்னுடைய வார்த்தையின் பொருட்டும் நீங்கள் துன்புற்றால் நெருக்கடியுற்றால் அல்லது இகழ்ச்சிகளை அவமானங்களை சந்தித்தால் நீங்கள் கவலைப்படாதீர்கள், ஏனெனில் இந்த நெருக்கடிகள் அவமானங்கள் அனைத்தும் உங்களுக்கு எனக்கு சாட்சியம் பகரக்கூடிய ஒரு வாய்ப்பினை அருளினை ஏற்படுத்தி கொடுக்கின்றன என்று எடுத்துரைக்கின்றார். ஆகவே அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கின்றார். நாம் துன்பத்தை சந்தித்தாலும் நம்மை கைவிட்டு விடுவதில்லை என்பதையும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதையும் நம்முடைய தலைமுடி ஒன்று கூட கீழே விழாது என்பதையும் நமக்கு எடுத்துரைக்கின்றார். இந்த இறை வார்த்தைகள் கடவுள் எவ்வாறு நம்மீது அக்கறை கொண்டவராக இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துகின்றன. ஆகவே இயேசுவிற்காக இயேசுவினுடைய வார்த்தைக்காக ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகளை கண்டு சவால்களை கண்டு துவண்டு போகாமல் நாம் அவருக்கு சாட்சியம் பகரக்கூடிய சான்று பகரக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் உறுதியான மனதுடன் மனம் தளராமல் நம்பிக்கையுடன் ஆண்டவருக்கு சாட்சியம் பகர சான்று பகர அவருடைய உடனிருப்பை வேண்டி ஆசீர்வாதத்தை வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன்.
சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரேவும் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்பவுமை வேண்டுகின்றோ. அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். மனித கைவீரர்கள் தோன்றி எழுதத் தொடங்கின. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 1-6, 13-14, 16-17, மேலும் 23-28 முடிய. அந்நாள்களில் பெல்சாட்சர் என்ற அரசன் உயர்குடி மக்கள் 1000 பேருக்கு பெரியதொரு விருந்து வைத்தான். அந்த 1000 பேருடன் அவனும் திராட்சை மது குடித்தான். அவ்வாறு குடித்து கொண்டிருந்த பொழுது அரசன் தானும் தன் மனைவியரும் வப்பாட்டிகளும் குடிப்பதுக்கென்று தன் தந்தையாகிய நெபுக்நேசர் எருசலேம் திருக்கோவிலிலிருந்து கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளி கிண்ணங்களை கொண்டு வர சொன்னான். அதன்படி எருசலேமிலிருந்த கடவுளின் கோவிலிலிருந்து கொண்டு வந்த பொன் கிண்ணங்களை எடுத்து வந்தார்கள். அரசனும் அவனுடைய உயர்குடி மக்களும் அவனுடைய மனைவியரும் வப்பாட்டியரும் அந்த கிண்ணங்களிலிருந்து குடித்தார்கள். அவர்கள் திராட்சை மது குடித்து கொண்டே பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரம், கல் ஆகியவற்றாலான தங்கள் தெய்வங்களை புகழ்ந்தார்கள். திடீரென்று ஒரு மனிதனுடைய கைவீரர்கள் தோன்றி அரசனது அரண்மனை உட்சுவரில் விளக்கு தூணுக்கு எதிரே எழுதத் தொடங்கின. அவ்வாறு எழுதும்போது அரசன் அந்த உள்ளங்கையை பார்த்தான். அதை கண்டு அரசன் முகம் கருத்து, நெஞ்சம் கலங்கி, குலை நடுங்கி, தொடை நடுக்கமுற்றான். இதற்கு விளக்கம் அளிக்குமாறு அரசன் முன்னிலைக்கு தானியேல் அழைத்து வரப்பட்டார். அரசன் அவரை பார்த்து, என் தந்தையாகிய அரசன் யூதாவிலிருந்து சிறைபிடித்து வந்தவர்களுள் ஒருவனாகிய தானியேல் என்பவன் நீதானே. உன்னிடத்தில் புனிதமிகு கடவுளின் ஆவியும் அறிவொளியும் நுண்ணறிவும் சிறந்த ஞானமும் உண்டென உன்னை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன். விளக்கங்கள் கூறவும் சிக்கல்களை தீர்க்கவும் உன்னால் முடியுமென கேள்விப்படுகிறேன். இப்பொழுது நீ இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருளை விளக்கினால் உனக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன் மாலை அணிவித்து என் அரசில் 3 நிலையில் உன்னை அமர்த்துவேன் என்றான். அப்பொழுது அரசனுக்கு தானியேல் மறுமொழியாக கூறியது, உம்முடைய அன்பளிப்புகள் உம்முடமே இருக்கட்டும், உம் பரிசுகளை வேறு யாருக்காவது கொடும், ஆயினும் இந்த சொற்களை அரசருக்கு படித்து காட்டி அவற்றின் உட்பொருளை விளக்கி கூறுவேன். விண்ணுலக ஆண்டவருக்கு எதிராக உம்மையே உயர்த்தினீர். அவரது கோவிலின் கிண்ணங்களை கொண்டு வர செய்து நீரும் உம் உயர்குடி மக்களும் உம்முடைய மனைவியரும் வப்பாட்டியரும் அவற்றிலிருந்து திராட்சை மது குடித்தீர்கள். மேலும் காணவோ கேட்கவோ எதையும் உணரவோ இயலாத வெள்ளி, பொன், வெண்கலம், இரும்பு, மரம், கல் ஆகியவற்றாலான தெய்வங்களை புகழ்ந்தீர்கள். ஆனால் உமது உயிரையும் உம் வழிகளையும் தம் கைக்குள் வைத்திருக்கும் கடவுளை நீர் பெருமைப்படுத்தவில்லை. ஆகையால் அவர் இந்த கையை தம் திருமுன் நின்று அனுப்பி இந்த எழுத்துக்களை பொறிக்க செய்தார். பொறிக்கப்பட்ட சொற்களாவன, மேனே மேனே தேக்கேல், பார்சீன். இவற்றின் உட்பொருள் மேனே கடவுள் உமது அரசின் நாள்களை எண்ணி வரையுறுத்து அதனை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டார். தேகேல், நீ தராசில் நிற்கப்பட்டீர், எடையில் மிகவும் குறைந்துள்ளீர். பார்சின், உமது அரசு பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பாரசீகருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கதிரவனே நிலவே ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே ஆண்டவரை வாழ்த்தி போற்றுங்கள். விண்மீன்களே ஆண்டவரை வாழ்த்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மலையே பணியே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுங்கும் குளிரே கடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுங்கும் குளிரே கடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள்.
சூடுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கானர் செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 12-19 வரை. இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள், எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள், ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள், உங்களுள் சிலரை கொல்வார்கள், என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து இவ்வாறு கூறுகிறார், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று கூறுகிறார். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு பெற்ற நாம் எல்லோருமே இயேசுவினுடைய நற்செய்தி பணியை அறிவிப்பதற்கும் ஆற்றுவதற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவ்வாறு இயேசுவினுடைய பணியை அறிவிக்கின்ற பொழுது, செயல்படுத்துகின்ற பொழுது, ஆற்றுகின்ற பொழுது பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும். ஒரு சிலர் நம்மளை வந்து தவறான வார்த்தைகளை சொல்லி திட்டலாம், அல்லது அவமானங்களை ஏற்படுத்தலாம், நெருக்கடிகளை கொடுக்கலாம், ஏன் நம்மை அடிக்கவும் கூட செய்யலாம். அப்படி அவர்கள் நம்மை துன்புறுத்துகின்ற பொழுது, ஏளனப்படுத்துகின்ற பொழுது நாம் கவலைப்படாமல், நம்பிக்கை இழக்காமல், மனம் தளராமல் இருக்க வேண்டும். மன உறுதியோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள் என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு ஒரு அறிவிப்பை அழைப்பினை கொடுக்கின்றார். நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார், அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள், எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் என்று கூறுகிறார். ஆக இன்று நற்செய்தியினுடைய மையமாக இருக்கக்கூடிய சிந்தனை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, கடவுளுக்கு இயேசுவுக்கு சான்று பகர நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவினுடைய பணியை செய்கின்ற பொழுது நிச்சயமாக பலர் நம்மை துன்புறுத்தலாம். இருப்பினும் அப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் ஒரு வாய்ப்பாக நாம் பார்க்க வேண்டும். கடவுள் இந்த துன்பங்களிலிருந்து, இந்த பிரச்சனைகளிலிருந்து அவருடைய பணியை ஆற்றுவதற்கும், அவரை மாட்சிமைப்படுத்துவதற்கும், அவருக்கு சான்று பகர்வதற்கும் ஒரு வாய்ப்பினை, ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு எடுத்துரைக்கிறார். எடுத்துக்காட்டாக நம்முடைய கிறிஸ்தவ சமயத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று உலகிலே ஒரு மிகப்பெரிய சமயமாக, எண்ணற்ற மக்களாக, 3 பில்லியன்களுக்கு மேலாக கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறார்கள். இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, அவருடைய வார்த்தையின் மீது, அவருடைய போதனையின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களாக இருக்கின்றார்கள். இப்படி 3 பில்லியன்களுக்கு மேலாக நம்பிக்கையாளர்களை கொண்ட ஒரு சமயம் இருக்கிறதென்றால் அது நம்முடைய கிறிஸ்தவ சமயமாகத்தான் இருக்க முடியும். ஆனால் இந்த கிறிஸ்தவ சமயம் என்று மிகப்பெரிய ஒரு ஆலமரத்தை போல எண்ணற்ற விழுதுகளை கொண்ட ஒரு சமயமாக இருக்கின்றது. இதற்கு அடித்தளமிட்டவர்கள், விதை போட்டவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய தொடக்க கால கிறிஸ்தவர்கள், இயேசுவினுடைய சீடர்கள், திருத்தூதர்கள் இதற்கு அடித்தளமிட்டிருக்கிறார்கள். நம்பிக்கை விதையை கொடுத்திருக்கிறார்கள். இயேசுவினுடைய பணியினை, இயேசுவினுடைய இறை வார்த்தையினை தீவிரமாக வல்லமையோடு ஆற்றலோடு அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். பலர் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கின்றார்கள், அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். ஆகவேதான் நாம் இந்த வார்த்தையை கேட்டிருப்போம், வேதசாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்து என்று நாம் கேட்டிருக்கிறோம். ஆக எண்ணற்ற தியாகிகள், எண்ணற்ற விசுவாசிகள் நமக்கு முன்னோர்களாக, நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எதற்காக அவர்கள் தியாகம் செய்ய வேண்டும், எதற்காக தங்களுடைய உயிரை அவர்கள் ஈகை செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது அடிப்படை நோக்கம் இயேசுவுக்கு சான்று பகர வேண்டும். இன்றைய நாளிலும் நம்முடைய தாய் திரு அவை ஒரு புனிதரை நினைவு கூறுகின்றது. அந்த புனிதருடைய பெயர் ஆண்ட்ரூ குங் லாக் என்பதாகும். இவர் வியட்நாமிலே பிறந்தவர். அவர் ஹனோய் என்கின்ற அந்த பகுதியிலே வாழ்ந்த பொழுது ஒரு வேதியரோடு அவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது. ஆகவே அந்த வேதியர் இயேசுவினுடைய இறை வார்த்தையை அறிவிக்கின்றார், அவருக்கு போதிக்கின்றார், கற்றுக் கொடுக்கின்றார். ஆகவே இயேசுவின் பால் ஈர்க்கப்படுகின்றார். அவர் குருத்துவ பயிற்சியிலே பங்கெடுக்கின்றார், பயிற்சி பெறுகின்றார், ஒரு குருவாக மாறுகின்றார். எளிய வாழ்க்கை முறையை அவர் பின்பற்றுகின்றார். நோன்பு இருக்கின்றார், அடிக்கடி ஜபத்திலே அவர் தன்னையே ஈடுபடுத்திக் கொள்கின்றார். அது மட்டுமல்ல, ஒரு சிறந்த மறையுரையாளராக இன்றைக்கு நாம் நினைவு கூறக்கூடிய அந்த புனித ஆண்ட்ரூ குங் லாக் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இயேசுவினுடைய இறைவார்த்தை அறிவிப்பதற்காக அவர் 3 முறை சிறைவாசம் சென்றிருக்கிறார். வியட்நாமின் நீரோ என்று அழைக்கப்படக்கூடிய மிங் மாக் என்கிற அரசன் கிறிஸ்தவ சமயத்தினுடைய பெயரை கேட்டாலே, அல்லது இயேசுவினுடைய பெயரை கேட்டாலே அவர்களை அழிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் படைத்த ஒரு கடின உள்ளம் கொண்டவனாக அவன் இருந்திருக்கின்றான். எப்படி நீரோ மன்னன் ரோமையில் தொடக்க கால கிறிஸ்தவர்களை பல்வேறு விதங்களில் துன்புறுத்தினானோ, அடிமைப்படுத்தினானோ, அதே போல இங்கே வியட்நாமின் நீரோ என்று அழைக்கப்படக்கூடிய மிங் மாங் என்கின்ற அந்த அரசனும் பல்வேறு விதங்களில் அந்த வியட்நாமில் வாழ்ந்த அந்த கிறிஸ்தவ மக்களை துன்புறுத்துகின்றான், கொலை செய்திருக்கின்றான். அந்த வகையில் இயேசுவினுடைய பணியை மிக தீவிரமாக வல்லமையோடு எடுத்துரைத்த புனித ஆண்ட்ரூ குங் லாக் அவர்களும் அந்த மிங் மாக் என்கின்ற அரசனால் கைது செய்யப்படுகிறார். முதல் முறை கைது செய்யப்படுகிறார். அவருடைய சபை தலைவர்கள், சபையை சார்ந்த அருட்தந்தையர்கள் மிகுந்த பணம் கொடுத்து அவரை மீட்டெடுக்கிறார்கள். 2வது முறையும் அவர் கைது செய்யப்படுகிறார். சபை தலைவர்கள் அவரை மிகுந்த பணம் கொடுத்து மீட்டெடுக்கிறார்கள். 3வது முறை மன்னன் இவரை விடுதலை செய்யவில்லை, மாறாக அவருக்கு பல்வேறு விதமான கொடுமைகளை கொடுத்து சித்திர விதைகளை செய்து அவருடைய தலையை வெட்ட செய்து அங்கு ஒரு மறை சாட்சியாக அந்த புனித ஆண்ட்ரூ குங் லாக் அவர்கள் இயேசுவுக்காக சான்று பகர்கின்றார். ஆம் அன்பிற்குரியவர்களே, எண்ணற்ற புனிதர்கள், எண்ணற்ற மறை சாட்சிகள் நம்முடைய கிறிஸ்தவ சமயம் இன்று மிகப்பெரிய சமயமாக உருவாவதற்கு அவர்கள் தங்கள் உயிரை அர்ப்பணித்திருக்கிறார்கள். நம்முடைய நாட்டிலும் புனித அருளானந்தர் இருக்கிறார், புனித சவேரியார் இருக்கிறார். தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு, உறவுகளை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, நண்பர்களை விட்டு, அனைத்து விதமான வசதிகளையும் விட்டு அவர்கள் நம்முடைய நாட்டிற்கு வருகிறார்கள். வேற்று கலாச்சாரத்தை அவர்கள் கற்றுக்கொண்டு இயேசுவை அறியாத மக்களுக்கு அவர்கள் இறை வார்த்தையை, இயேசுவை அறிவிக்கிறார்கள். இயேசுவை பற்றிய போதனைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆகவேதான் இன்றளவும் புனித அருளானந்தரும் சவேரியாரும் மிகப்பெரிய அளவில் நம் மத்தியில் அவர்கள் பேசப்படுகிறார்கள். நமக்காக, நம்முடைய வாழ்வுக்காக, ஈடேற்றத்திற்காக, மீட்புக்காக எண்ணற்ற புனிதர்கள் அருளானந்தர்களை அருளானந்தரை போல அல்லது சவேரியாரை போல தியாகம் செய்திருக்கிறார்கள். இயேசுவுக்கு சான்று பகர்ந்திருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றி இன்றைய இறை வார்த்தையினுடைய பின்புலத்தை கொண்டு நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இயேசுவுக்கு சான்று பகர அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு பல்வேறு விதங்களில் நமக்கு நெருக்கடிகள் வருகின்றன. ஜாதியின் பெயரால் வருகிறது, சமயத்தின் பெயரால் வருகிறது, சொந்த சமயத்திற்குள்ளே பிரிவினை சபையை சார்ந்த சகோதர சகோதரிகளால் நமக்கு நெருக்கடிகளும் இடைஞ்சல்களும் சவால்களும் வந்து கொண்டே இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக யோவான் நற்செய்தி அதிகாரம் 6:16 இறை வார்த்தை 1 மற்றும் 2 இவ்வாறு வாசிக்கின்றோம். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலமும் வருகிறது என்று யோவான் செய்தியாளர் கூறுகின்றார். ஆம் என்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே ஒரு சமயத்தை சார்ந்தவர்கள் மற்ற சமயத்தவர்களை பார்க்கின்ற பொழுது, நம்பிக்கையாளர்களை பார்க்கின்ற பொழுது, என் கடவுளுக்காக என் கடவுளை மாட்சிமைப்படுத்துவதற்காக நான் அடுத்த சமயத்தினரை துன்புறுத்துவேன், அடுத்த சமயத்தினரை கொலை செய்வேன், அது கடவுளுக்கு உகந்ததாகும் ஏற்றதாகும் என்று சொல்லி தங்களுடைய சமயத்தை பின்பற்றாமல் வேற்று சமயத்தை பின்பற்றக்கூடிய மக்களை பார்த்து மனிதர்களை பல்வேறு விதங்களில் துன்புறுத்தக்கூடிய சூழல்களும் நெருக்கடிகளும் இன்றும் நாம் வாழக்கூடிய இந்த உலகிலே இருந்து கொண்டே இருக்கின்றன. இது மட்டுமல்ல, அவர்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்களை அடித்து நொறுக்குவதும் சூறையாடுவதும் ஒரு தாந்தோன்றித்தனமாக செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடுகளும் நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திலே உலகிலே இருந்து கொண்டே இருக்கின்றன. இப்படிப்பட்ட நெருக்கடிகள் சவால்கள் எல்லாம் நம்மை நொறுக்கிவிடாமல் நம்மை நம்பிக்கை இழக்க செய்யாமல் மாறாக இந்த நெருக்கடிகள் சவால்கள் பிரச்சனைகளிலே நாம் இயேசுவுக்கு சாட்சியம் பகர சான்று பகர அழைக்கப்படுகின்றோம். உங்களுடைய குடும்பத்திலே உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் நீங்கள் இயேசுவுக்காக உண்மைக்காக இயேசு நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது உங்களை அவமானப்படுத்தலாம், ஏளனப்படுத்தலாம், உங்களை நகைப்புக்கு உள்ளாக்கலாம். நீங்கள் மனம் தளராதீர்கள், மன உறுதியோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். அவர்களுக்கு இயேசுவின் நற்செய்தியை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அறிவித்துக் கொண்டே இருங்கள் என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை முறையை சற்று சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களில் பிறர் என்னை ஏளனம் செய்கிறார்கள், பிறர் என்னை அவமானப்படுத்துகிறார்கள். ஆகவே நான் எதற்காக உண்மையோடு வாழ வேண்டும்? நான் எதற்காக ஆலயத்திற்கு செல்ல வேண்டும்? நான் ஏன் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும்? நான் ஏன் பிறரை மன்னிக்க வேண்டும்? நான் இரக்கத்தோடு இருப்பதனால் என்னுடைய இரக்க குணத்தை அவன் தவறாக பயன்படுத்துகிறான் என்று நாம் அடுத்தவர்களை குறை சொல்லி நாம் பல நேரங்களிலே இயேசுவுக்கு சான்று பகர முடியாமல் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். உள்ளம் உடைந்தவர்களாக, மனக்காயங்களை பெற்றவர்களாக, அந்த மனக்காயத்திலிருந்து விடுதலை பெற முடியாதவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆண்டவர் சொல்கின்றார், உங்களை நம்பியவர்கள் அல்லது உங்களை பெற்றெடுத்தவர்கள், உடன் பிறந்தவர்கள், உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் இழைக்கலாம், உங்களை தூக்கி எறியலாம். ஆனால் கவலைப்படாதீர்கள், எனக்காக, உண்மைக்காக, என் வார்த்தைக்காக, என் பெயருக்காக, என் நாமத்திற்காக நீங்கள் துன்பப்படுகின்ற பொழுது உங்களை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன். மாறாக நான் உங்களோடு இருந்து உங்களுடைய துன்பத்தில் உங்களோடு இருந்து உங்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். நீங்கள் மனம் தளராமல் என்னிடம் நம்பிக்கையோடு இருங்கள் என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு அழைப்பாக கொடுக்கின்றார். ஆகவே நம்முடைய அன்றாட அலுவல்களில் மனம் தளராமல் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு சாட்சியம் பகர்வோம். அத்தகைய அருள் வரத்தை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம்.